அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரி ஆங்கில துறையின் இணை பேராசிரியர் திரு டாக்டர் எஸ் கணேசன் அவர்கள் கலாச்சார ஒற்றுமையும் அதன் முக்கியத்துவமும் குறித்து பல தகவல்களை வழங்க நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
ஒரு நாட்டோட கலாச்சாரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த கலாச்சாரத்தை வச்சு அந்த நாட்டோட பெருமைகளையும் நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு நாட்டின் கலாச்சாரம். இத்தனை கலாச்சாரங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு இருந்தாலும் சர்வதேச கலாச்சார ஒற்றுமை அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. எல்லா நாட்டுக்குமே அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒற்றுமை, சகோதரத்துவம், அன்பை வெளிக்காட்டும் நிகழ்வுகள் அந்தந்த நாட்டின் பெருமைகளை எடுத்தும் கூறும் விதமாகவும் விளங்குகிறது. இதை பற்றிய தகவல்களை விரிவான வகையில் கல்லூரி பேராசிரியர் விரிவாக கூற இருக்காங்க. நம்ம கேட்கலாமா சார்? வணக்கம் சார்.
அனைவருக்கும் வணக்கம். நான் புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரியில் ஆங்கிலத்துறை பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். என் பெயர் முனைவர் கணேசன். இன்றைய தினம் சர்வதேச கலாச்சார ஒற்றுமை தினம். இந்த முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த தினத்தில் என்னுடைய கருத்துக்களை புதுகை பண்பலை வானொலி நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு இவையெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வார்த்தைகள், விஷயங்கள். ஆங்கிலத்தில் கூட கல்டிவேஷன் ஆஃப் லேண்ட் இஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் இஸ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நிலத்தை பண்படுத்தினால் அது வந்து விவசாயம், மனதை பண்படுத்தினால் அது பண்பாடு அப்படி பெரியவர்கள் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் நம்ம மனித குலத்துக்கே உரித்தான ஒரு விஷயம் என்னவென்றால் நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு. இப்படி பார்க்க போனால் உலகம் முழுவதும் உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் அவர்களுக்கு உரித்த ஒரு பண்பாடு இருக்குது. உலகம் முழுக்க இருக்கிற மனிதர்களுக்கு ஒரு பொதுவான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது. ஒவ்வொரு கண்டத்திலும், ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு இனத்திலும் அவர்களுக்கு என்று ஒரு குறிப்பிடத்தக்க சில அம்சங்கள் அவரவர் கலாச்சாரத்தில், அவரவர் நாகரிகத்தில், அவரவர் பண்பாட்டில் இருப்பதை நாம் அனைவரும் காண்கிறோம். இப்போ உலக அளவில் பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கண்டங்கள் இருக்கின்றன. ஆர்டிக் கண்டத்தையும் எடுத்துட்டா கூட இருக்குது. ஒவ்வொரு கண்டத்திலையும் உங்களுக்கு ஆசிய கண்டம் சொல்கிறோம். உலகத்திலேயே பெரிய கண்டம் ஆசிய கண்டம். எண்ணற்ற நாடுகள் இருக்கின்றன. அந்த ஆசிய மக்களுக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு, ஒரு விருந்தோம்பல் குணம் உண்டு, எல்லோரோடும் நட்போடு பழகக்கூடிய ஒரு குணம் உண்டு, பண்பு உண்டு இப்படி சொல்லலாம். ஐரோப்பா கண்டம் இருக்கிறது, ஆஸ்திரேலியா கண்டம் இருக்கிறது. இந்த ஆஸ்திரேலியா கண்டம் கூட தமிழர்கள் உட்பட உலகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து இனக்குழுக்கள் சென்று சேர்ந்து வசித்து வரும் இடம் தான் ஆஸ்திரேலியா. அதை போலத்தான் நமக்கு வட அமெரிக்கா இருக்கிறது, தென் அமெரிக்கா இருக்கிறது. இப்படி எண்ணற்ற நாடுகளை உள்ளடக்கிய கண்டங்கள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கண்டத்திற்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டு மக்களும் உங்களுக்கு தங்கள் கலாச்சாரத்தை மிகவும் உயர்வாக அவர்கள் போற்றுகிறார்கள். ஏனென்றால் மனித வாழ்க்கையை உங்களுக்கு அதை அடையாளப்படுத்தி காட்டுவதே அந்த குறிப்பிட்ட இன மக்களின், குறிப்பிட்ட மொழி பேசும் மக்களின், குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்த மக்களின், குறிப்பிட்ட இனத்தைச் சேர்ந்த மக்களின், குறிப்பிட்ட மாநிலத்தைச் சேர்ந்த மக்களின், குறிப்பிட்ட நாட்டைச் சேர்ந்த மக்களின் அந்த அவர்களது கலாச்சாரம் தான். நான் முன்னரே சற்று முன் கூறியதைப் போல ஆசிய மக்களுக்கு என்று எப்படி நாமக்கல் கவிஞர் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு சொல்வார், அந்த மாதிரி ஆசிய மக்கள் வந்து ரொம்ப ஒரு டக்குன்னு எல்லாரோடையும் வந்து எளிதில் பழகிவிடக்கூடியவர்கள், எளிதில் நட்பு கொள்ளக்கூடியவர்கள். அவர்கள் தங்கள்கிட்ட இருக்கக்கூடியதை உணவுப் பொருளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மற்றவர்களோடு ஆட்டோமேட்டிக்காக இனிதாக எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பு ஆசிய கலாச்சாரத்துக்கு பண்புக்கு உண்டு இப்படி சொல்லலாம். நமது இந்திய திருநாட்டை எடுத்துக்கொண்டால் கேட்டுக்கொள்ளவே வேண்டாம், உங்களுக்கு யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்வார்கள், வேற்றுமையில் ஒற்றுமை. நம்ம நாட்டில் எண்ணற்ற மாநிலங்கள் இருக்கின்றன, எண்ணற்ற மொழிகள். ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு மொழி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40-க்கும் மேற்பட்ட பெருமொழிகள், மேஜர் லாங்குவேஜஸ் இருக்குது. பிறகு பேச்சு வடிவில் மட்டும் இருக்கக்கூடிய மொழிகள் பேசுகிறவங்களாம் இருக்காங்க. பல்வேறு மதங்களைச் சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு இனங்களைச் சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு அப்படி இருந்தாலும் உங்கள் இவர்கள் எல்லாரும் ஒரு பழைய தமிழ் பாட்டில் கூறுவதைப் போல எத்தனை பட்டைகள் வைரத்தில், எனினும் இவை எல்லாமே ஒரு வைரக்கல்லைங்கிறப்பில் எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் இந்தியரே, நமது இந்தியரேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த இந்திய தன்மை, உங்களுக்கு ஒரு பாரத நாட்டின் ஒரு குடிமக்கள் அப்படிங்கிற இதில் வந்து நமது மக்கள் ஒரு பெருமிதம் அடைகிறார்கள். நமது பாரத திருநாட்டுக்கும் உங்களுக்கு எல்லாரையும் வந்து விருந்தினரை உபசரிக்கக்கூடிய மற்றும் தெய்வத்தை கும்பிடக்கூடிய, வாழ்க்கையை கொண்டாடக்கூடிய பல்வேறு அம்சங்கள் வந்து இந்த பாரத திருநாட்டோட கலாச்சாரத்தில் இருக்குது. அப்படியே கொஞ்சம் இறங்கி வந்த நமது தமிழ்நாட்டு கலாச்சாரம்னு பார்க்க போனால் மிக மூத்த, மிக இளைய கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடின்னு தமிழ் மக்களை சொல்லுவாங்க, தமிழ் குடியே சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பழங்காலத்து சங்க இலக்கியங்களை பார்த்தா கூட நம்மளுடைய கலாச்சாரங்களை பற்றியெல்லாம் எண்ணற்ற எடுத்துக்காட்டுகள். எவ்வளவு உயரிய ஒரு கலாச்சாரம், பண்பாடு, மரபு, நாகரிகம் இதெல்லாம் இந்த தமிழ்கூறு நல்லுலகத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறத அதை படிக்கும்போது கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமை இருக்குது. இதில் ஒரு 1% நம்ம இதை வந்து நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ஆசை நம்ம எல்லாருக்குமே ஏற்படுகிறது. ஒரு பெரிய ராஜா கடலுள் மாழ்ந்த இளம் பெருவழின்னு பாண்டிய ராஜா சொல்கிறான், இந்திரனோட அமிர்தம் கிடைச்சா கூட அதை தனக்குன்னு வச்சுக்காம அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்லவர்கள் இருக்கிறதுனால தான் உலகம் இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாண்டிய ராஜா பாடியிருக்கார். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், யாதும் ஊரே யாவரும் கேளிர், அதாவது உலகத்தில் எல்லாமே நம்ம ஊர் தான், எல்லாரும் நம்மளோட உறவுகள். கேளிர் கேளிர்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு நல்ல அர்த்தம் உண்டு, கேளிர்னு சொன்னாலும் நல்ல அர்த்தம் உண்டு. அப்படிப்பட்ட கணியன் பூங்குன்றனார் கூட புதுக்கோட்டைக்கு அருகே உள்ள பகுதியை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறது புதுக்கோட்டை மக்களுக்கெல்லாம் ஒரு பெருமையை தரக்கூடியது. ரைட்டா, அவர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி. இது என்னென்னா ஒரு உலக கலாச்சாரத்தை, உலகளாவிய ஒரு கலாச்சாரம், ஒரு சகோதரத்துவத்தை அதை இந்த கவிஞன் கணியன் பூங்குன்றன் வந்து அதை வந்து சிந்தித்து பார்த்திருக்கிறான் என்பதை நினைக்கும் போது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. இன்னும் அதே மாதிரி தான் நான் கூறியதை போல வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வட இந்தியர்கள், வங்காளிகள், பஞ்சாபிகள், ஹிந்தி மொழி பேசக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் வந்து நம்மளுடைய கலை உலகமாக இருக்கட்டும், நம்மளுடைய வியாபார உலகமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இவங்க வந்து வசித்து வருகிறார்கள். அவர்களது வாழ்க்கையையும் அவர்கள் வளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிறந்த மாநிலத்துக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி அவர்கள் புகழ்ந்தடி தந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ பேர் எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி வந்து இன்னும் சொல்ல போனால் நாடுகளுக்கிடையே பல்வேறு வேறுபாடுகள் இருந்தால் கூட கலாச்சாரம், இலக்கியம், பல்வேறு கலைகள் இவையெல்லாம் தான் இந்த மனித குலத்தை வந்து செழுமைப்படுத்தி, நாகரிகத்தை செழுமைப்படுத்தி, அவர்களுக்கிடையே ஒரு ஒற்றுமையை, ஒரு பண்பாட்டு ஒற்றுமையை, ஒரு கலாச்சார ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு? கலைகளுக்கு உண்டு, கலாச்சாரத்துக்கு உண்டு, நாகரிகத்துக்கு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு தவறு செய்பவனை கூட இப்படி நம்ம தவறு செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறத அந்த அறிவுரை சொல்கிறது மாதிரி இருக்கிறது கூட நம்மளோட கலாச்சாரத்தின் விளைவு தான். ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரமும் எது நல்லது எது கெட்டது, எது செய்யக்கூடியது எது செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் இயல்பாகவே நமது பண்டிகைகளின் மூலமும் நமது அறநூல்கள் மூலமாகவும் நமது வாழ்க்கை முறை மூலமாகவும் பல்வேறு கருத்துக்களை நமக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் நமக்கு சொல்லி வருகிறது. நம்ம தமிழ் இலக்கியத்தை எடுத்துட்டால் எண்ணற்ற அறநூல்கள்லேருந்து எல்லாம் இருக்குது, இவை எல்லாமே சொல்கிறது. ஸோ இவை எல்லாம் சேர்ந்து தான் அப்போ நான் சொன்னப்பல வாழ்கின்ற முறை, நமது விருந்தோம்பல், நமது நட்புங்கிற பண்பு, நமது தியாக உள்ளம், நமது சகோதரத்துவம் இருக்கக்கூடிய ஒரு பண்பு, கடவுள் பக்தி, பெரியவர்களை மதித்தல், மகளிருக்கு மரியாதை கொடுத்தல், இப்படி இந்த எண்ணற்ற பண்புகளை உள்ளடக்கிய ஒரு கோட்பாடு தான், கருத்தாக்கம் தான் கலாச்சாரம் என்பது. இந்த கருத்தாக்கத்தில், இந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் நமது தமிழ் திருநாடும் சரி, நமது இந்திய திருநாடும் சரி உலகத்திலே ஒரு சிறந்து விளங்குகின்றார்கள். இன்னும் அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பது நம்மை போன்ற ஒவ்வொரு தமிழருக்கும், ஒவ்வொரு இந்தியருக்கும், ஒவ்வொரு உலக குடிமகனுக்கும் நமக்கு இயல்பாக ஒரு மனதில் ஏற்படக்கூடிய ஒரு எண்ணம், ஒரு ஆசை என்றால் மிக இல்லை. மீண்டும் ஒரு முறை இன்றைய சர்வதேச கலாச்சார ஒற்றுமை தினத்தில் உங்களுடைய அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி.
கலாச்சாரத்தை பற்றி விரிவான வகையில் சொன்னீங்க. இந்த கலாச்சார ஒற்றுமையினால் என்ன விதமான மாற்றங்கள் உருவாகுது, எந்த அளவுக்கு இது பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சார்?
சரி, இந்த கலாச்சாரம்ங்கிற சொல்லை கொஞ்சம் ஆராய்ந்தால் கூட கலை ப்ளஸ் சாரம் என்று கூட சொல்லலாம். கலாச்சாரம் கலைகளின் சாரம், ஆங்கிலத்தில் த எசன்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு விளக்கம் தான், கலைகளின் சாரம் கலாச்சாரம், அல்லது நல்ல பண்புகளின் சாரம் அல்லது சாராம்சம் கலாச்சாரம் என்று சொல்லலாம். நான் முன்னரே கூறியதை போல பல்வேறு நல்ல விஷயங்களோட தொகுப்பு அதுதான் நம்ம கலாச்சாரம்னு சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஒரு தேசப்பற்று, அது கூட நம்ம கலாச்சாரத்தில் ஒரு பகுதி தான். நமது நாட்டுக்கு ஒரு சோதனையான காலக்கட்டம். உதாரணத்துக்கு வெள்ளையர்கள் வந்து நம்ம நாட்டை ஆட்சி புரிந்தப்போ ரொம்ப நமது மக்கள் கஷ்டப்பட்டாங்க. அவங்கள்லாம் சேர்ந்து ஒன்று கூடி எத்தனையோ வேறுபாடுகள், நான் இந்த மொழி பேசுகிறவன், இந்த மதத்தைச் சேர்ந்தவன், இந்த இனத்தைச் சேர்ந்தவன், அதையெல்லாம் மறந்துவிட்டு நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒரே கோட்பாட்டோட, ஒரே மூச்சோட அவர்கள் வந்து போராடினார்கள். இப்படி அவர்களை ஒற்றுமைப்படுத்தியது யார் என்று கேட்டால், இந்தியாவின் வளமும் வேறுபாடும் நிறைந்த வளமான இந்திய கலாச்சாரம் தான். ரிச் அண்ட் வேரிடு ஹெரிட்டேஜ் என்று சொல்வார்கள் அந்த இந்திய கலாச்சாரம் தான். இன்னும் சொல்ல போனால் மனித நாகரிகத்தில், மனித பண்புகளில் எவையெல்லாம் நல்லவையோ, நல்ல விஷயங்கள்லாம் ஏதோ, அவற்றின் தொகுப்பு தான் கலாச்சாரம். ஸோ கலாச்சாரம் ஒரு நாட்டை, ஒரு இனத்தை, மக்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடியது, செழுமைப்படுத்தக்கூடியது, நல் வயப்படுத்தக்கூடியது, நல்ல விஷயங்களையெல்லாம் அவர்களுக்கு நினைவுபடுத்தக்கூடியது, நல்லவற்றை பேசுங்கள், நல்லவற்றை சிந்தியுங்கள், நல்லவற்றை செய்யுங்கள் என்று அவர்களை ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிடமும் அவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக ஒரு தூண்டுகோலாக இருப்பது கலாச்சாரம் என்று சொன்னால் மிக இல்லை. இன்னும் சொல்ல போனால் உலக அளவிலும் சரி, நம்ம இந்திய அளவிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, நாம் கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் எல்லாமே நமது கலாச்சாரத்தின் மிக முக்கியமான பகுதி. பண்டிகைகள் நமது கலாச்சாரத்தில் பெரும்பங்கு வகிக்கின்றன. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, இந்த நாடுகளில் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. அதை ஒட்டி அந்த மக்கள் வந்து பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்கள், குடும்பத்தினர் எல்லாம் ஒன்று கூடுதல். அவங்கெல்லாம் வந்து இப்போ நம்ம பண்பாடு மாதிரி கிடையாது, நம்ம அடிக்கடி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறோம். நம்ம இதில் இந்த கூட்டு குடும்பங்கள்லாம் இன்னும் ஓரளவுக்கு இருக்குது, அங்கெல்லாம் அப்படி பார்க்க முடியாது. இருந்தாலும் அந்த கிறிஸ்மஸ் போன்ற பண்டிகைகள் எங்கெங்கோ பிரிந்து கிடக்கும் அந்த குடும்பத்தினரை, சொந்தக்காரர்களை ஒன்று சேர்க்கின்றன. அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வழிபாடு நடத்துவது, ஒன்று சேர்ந்து ஒரு பண்டிகையை கொண்டாடுவது, உணவருந்துவது, இதற்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கிறது. இதை போலத்தான் இப்பொழுது நமது தீபாவளியை எடுத்துக்கொள்ளுங்கள். தீபாவளிக்காக எங்கெங்கோ வேலை பார்ப்பவர்கள் கூட அவங்களெல்லாம் சேர்ந்து வந்து தனது வீட்டுக்கு வர வேண்டும், தனது சொந்த ஊருக்கு வந்து அந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று தான் இந்த தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், அதற்கெல்லாம் நம் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து உங்களுக்கு ட்ரெயின் மூலமாகவும் பஸ் மூலமாகவும் வருவதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இதை போலத்தான் நான் கூறியதைப் போலவே அது கிறிஸ்மஸ் ஆகட்டும், தீபாவளி பொங்கல் போன்றதாகட்டும், இதை போலவே நமது இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கொண்டாடக்கூடிய ரம்ஜான் பண்டிகையாகட்டும், அது குறிப்பாக இந்த பண்டிகையானது சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. இப்படி இப்போ நான் சொன்னதைப் போலவே ஒரு குடும்பத்தினரிடையே ஒரு பாசம், நேசம், ஒரு ஒற்றுமை உணர்ச்சி, எல்லோரும் சேர்ந்து குடும்பமாக ஒரு நிகழ்வை கொண்டாடுதல், சகோதரத்துவத்தை வளர்த்தல், மற்றும் கடவுளை வணங்குதல், நமக்கு உணவளிக்கும் இயற்கையை நாம் சூரிய கடவுளாக கும்பிடுகிறோம், நமக்கு உணவளிக்கும் நமது கால்நடை செல்வத்தை, உதாரணமாக அது பசுவாக இருக்கட்டும், காளையாக இருக்கட்டும், கன்றுக்குட்டியாக இருக்கட்டும், அவற்றையெல்லாம் நாம் பொங்கலின் போது வழிபடுகிறோம், மற்றும் பிற பண்டிகைகளின் போது வழிபடுகிறோம். இப்படியாக மனிதனின் பண்டிகைகளை, அவன் கொண்டாடும் பண்டிகைகளை சிந்தித்து பார்த்தால் கூட அந்த பண்டிகைகள் எல்லாம் அவரவர் கலாச்சாரத்தின் ஒரு இன்றியமையாத பங்காக விளைவது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பண்டிகைகள் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றன, ஒற்றுமையை தருகின்றன, சகோதரத்துவத்தை தருகின்றன, மனித நேயத்தை தருகின்றன. மனித கலாச்சாரத்தை வளப்படுத்துவதில், செழுமைப்படுத்துவதில், சீர்படுத்துவதில் பண்டிகைகள் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கின்றன என்று சொன்னால் மிக இல்லை. நண்பர்களே, சின்ன சின்ன காரணங்களுக்காக அல்லது ஒன்றுமில்லாத காரணங்களுக்காக கூட நாடுகள் ஒன்றோடொன்று சண்டையிடுகின்றன. எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு இத்தகைய நிகழ்வுகள் உதாரணம். ஆனால் அதே சமயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நமது உதாரணத்துக்கு நமது இந்திய கலாச்சாரம், ஆசிய கலாச்சாரம், நாம் கொண்டாடும் பண்டிகைகள், அவையெல்லாம் வந்து நாம் எத்தகைய நல்ல பண்புகளை, நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. எனவேதான் பாருங்கள், கலாச்சாரம் சாரமற்ற வாழ்வு, கலாச்சாரம் இல்லாத வாழ்வு, உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படிங்கிறப்பல ஒரு மிதமற்ற, ஒரு விழுமியங்களற்ற வாழ்க்கையாக போய்விடும் கலாச்சாரம் இல்லாத ஒரு நாகரிகம் அல்லது வாழ்க்கை. எனவே தான் கலாச்சாரத்துக்கு வந்து உலக அளவில் நாம் மதிப்பு தருகிறோம். உலக அளவில் ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரத்துக்கும், பண்பாட்டுக்கும், பழக்க வழக்கங்களுக்கும், நாகரிகத்துக்கும் நாம் பழக்கம் தருகிறோம், நாம் முக்கியத்துவம் தருகிறோம். இந்த அடிப்படையில் நாம் அனைவரும் தெரியும், உலகத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கும் அதன் கலாச்சாரத்துக்கு தனித்தன்மை உண்டு, நமது பாரத தாய் திருநாட்டுக்கு தனித்தன்மை உண்டு, நமது தமிழ்கூறு நல்லுலகத்திற்கு, தமிழ் தேசத்திற்கு, தமிழ் மாநிலத்திற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கலாச்சார பாரம்பரியம் உண்டு, மரபு உண்டு, பின்னணி உண்டு. அதனை நாம் தொடர்ந்து எடுத்துச் செல்ல வேண்டும். இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு மாடலாக நாம், ஒரு முன்னோடியாக நாம் இருக்க வேண்டும். உலக அளவில் நாம் நமது இந்திய கலாச்சாரத்தின் மூலமாக ஒரு உலக ஒற்றுமைக்கு, உலக கலாச்சாரத்திற்கு நாம் ஒரு உதாரணமாக இருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து வருங்காலத்திலும் இனிவரும் காலத்திலும் சிறந்த உதாரணமாக நாம் அனைவரும் திகழ வேண்டும். திகழ்ந்தால் மிகவும் நன்றாக இருக்கும்.
சார், இந்த சர்வதேச கலாச்சார ஒற்றுமை அப்படிங்கிற பற்றி பல முக்கிய தகுந்தமான தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து கூறினீங்க. அதாவது இதில் வந்து ஒற்றுமை, இப்போ சகோதரம், ஒவ்வொரு நாட்டுக்கு உள்ள கலாச்சாரங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிற விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
இதுவரை சர்வதேச கலாச்சார ஒற்றுமை தினத்தை ஒட்டி எனது கருத்துக்களை கேட்டு மகிழ்ந்த புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும், இது போன்ற மிகவும் பயனுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒளிபரப்பி வரும் புதுகை பண்பலைக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது கலாச்சார ஒற்றுமையும் அதன் முக்கியத்துவமும் குறித்து மாமன்னர் கல்லூரியில் ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் திரு டாக்டர் எஸ் கணேசன் அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.